நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் பிரேம்.
வணக்கம்.
இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற்று முடிந்து கோட்டாபய ராஜபக்ச புதிய அதிபராக பொறுப்பேற்றிருக்கின்றார். குறிப்பாக வடக்கை எடுத்துக்கொண்டால் அங்கே மக்கள் அதிகளவானோர் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாசவுக்கு தங்களது ஏகோபித்த ஆதரவை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வழங்கிய ஆதரவுக்கு மாறாக முடிவு வந்து கோட்டாபய ராஜபக்ச தற்போது அதிபராக பொறுப்பேற்றிருக்கின்றார். இது குறித்து அவர்களது மனநிலை இப்போது எப்படி இருக்கின்றது?
சஜித் பிரேமதாசவை ஆதரித்தார்கள் தமிழ் மக்கள் என்பதே கோட்டாபய ராஜபக்சவை எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் சஜித்தை ஆதரிப்பதற்கான காரணமாக முதன்மைப்படுத்திய விஷயமே கூட அதுதான். கோட்டாபய ராஜபக்ச வரக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் சஜித்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருந்தது. இந்த முறை வாக்களிப்பு வீதத்தை பார்த்தீர்களாக இருந்தால் கூட அந்த கோட்டாபாயவுக்கான எதிர்ப்பு என்பது மிக துல்லியமாக அதில் தெரிகிறது. ஏனென்றால் போர் முடிந்த அடுத்தடுத்த வருடங்கள்லேயும் அதுக்கு பின்னர் 5 வருடம் கழித்தும் நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களிலே மஹிந்த ராஜபக்சவுக்கு கிடைத்த வாக்குகள் தமிழ் பகுதிகளிலிருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு கிடைத்த வாக்குகளிலும் பார்க்க மிக குறைவான வாக்குகளை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி பகுதி வாக்குகளை மட்டும்தான் கோட்டாபய ராஜபக்சவாலே தமிழர் பகுதிகளிலிருந்து திரட்ட முடிந்திருக்கிறது. ஆக ஒரு அரசியல்வாதியாக மஹிந்தவை ஏற்றுக்கொண்ட மக்கள் கூட கோட்டாபய ராஜபக்சவை ஆதரிப்பதற்கோ அல்லது அவருக்கு அதிகாரம் கொடுப்பதற்கோ தயாராக இருக்கவில்லை. ஆக சஜித்துக்கு விழுந்த வாக்குகள் என்பவை எல்லாமே தமிழ் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவான கோட்டாபய எதிர்ப்பு அரசியல்தான். அந்த அரசியலைத்தான் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அரசியலை பொறுத்தவரையிலே அவர்கள் மிக பெரிய அளவிலான வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேணும். நீங்கள் சொல்கிற மாதிரியான அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறான முடிவு என்பது சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வரவில்லை என்கிற நிலைப்பாடு. சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வந்திருந்தால் தமிழ் மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் அல்லது ஒரு நிம்மதியை பெருமூச்சு விட்டிருப்பார்கள் என்பது உண்மை, அது அவர்களுடைய விருப்பமும் கூட. ஆனால் சஜித் பிரேமதாசவால் அந்த வெற்றியை அடைய முடியுமா என்கிற கேள்வி ஆரம்பத்திலே இருந்தே தமிழ் முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலே இருக்கிறது. ராஜபக்ச குடும்பம் எடுத்துக்கொண்ட இனவாத பரப்புரை என்கிற விஷயத்திலே தெற்கிலே வந்து அவர்கள் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டே தங்களுடைய வாக்குகளை சேகரிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கி இருந்த போது அதை மீறி சஜித் பிரேமதாசவால் வெல்ல முடியுமா என்கிற கேள்வி இருந்தது. அதற்கு முதல் தேர்தலிலே தமிழ் முஸ்லீம் மக்கள் ஆதரித்த ஒரு வாக்காளர் வெற்றி பெற்றார், ஸ்ரீசேனா வெற்றி பெற்றார் என்கிற அடிப்படையிலே சஜித் பிரேமதாசவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்கிற ஒரு கணிப்பு இருந்தது. அந்த கணிப்புகள் போயிட்டு போயிருக்கின்றன. ஆனால் அந்த கணிப்பிலே கூட கணக்கு வழக்கு பார்க்கும்போது சிக்கலான ஒரு கணக்கு வழக்கு தான் இருந்தது. ஏனென்றால் மைத்ரிபால ஸ்ரீசேனா வெல்லும் போது அவருக்கு கூட இருந்த விடயங்கள் 2, ஒன்று ஜேவிபியினுடைய வாக்குகள், 2வது சுதந்திர கட்சியினுடைய ஒரு கணிசமான வாக்குகள். இந்த முறை சஜித் பிரேமதாச போட்டியிடும் போது இந்த 2 வாக்குகளும் தெளிவாக சஜித்துக்கு கிடைக்காது என்பது தெரியும். ஆகவே அந்த அடிப்படையிலே சஜித்தினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் சிக்கலானது அல்லது ஒரு ஒரு விளிம்பு நிலையிலே கிடைக்கக்கூடிய வெற்றி என்கிற கணிப்புகள் எல்லாமே தமிழ் மக்களிடம் இருந்தன. நாம் வென்றிருந்தால் நல்லது அல்லது வெல்ல வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பாக இருந்தது. அது நிறைவேறவில்லை என்பது மட்டும்தான் இந்த இந்த அரசியலிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடயம். கோட்டாபய ராஜபக்சவினுடைய கடந்த காலம் என்பது தமிழர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மிரட்சியான அச்சம் நிறைந்த ஒரு காலப்பகுதி. அவர் தன்னை ஒரு மிக மோசமான ஒருவராக தான் தமிழ் மக்களுக்கு காட்டி வந்திருக்கிறார். அதாவது தான் எடுத்துக்கொண்ட ஒரு விடயத்தை அடைவதற்கு எந்த அதனுடைய பக்க விளைவுகளை பற்றி எந்த கவனமும் இல்லாமல் அதை நிறைவேற்றி முடிக்கிற ஒருவராகத்தான் அவர் இருக்கிறார். அதனால்தான் அவர் மீது போர்க்குற்றச்சாட்டுகள், மனித உரிமை முறை குற்றச்சாட்டுகள் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. தமிழ் மக்களுக்கு எதிரான அல்லது தமிழ் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போதும் தமிழ் மக்களோடு அவர் நடந்து கொண்ட விதம், அவருடைய கட்டளைக்கு கீழே அல்லது அவருடைய வழிப்படுத்தலுக்கு கீழே நெறிப்படுத்தலுக்கு கீழே இருந்திருக்கக்கூடிய இராணுவம் மற்றும் படைகள் தமிழ் மக்களோடு நடந்து கொண்ட விதம், அவர்களுடைய அணுகுமுறை, இவை எல்லாமே மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்பது உண்மையானது. அந்த அனுபவத்திலே இருந்து இப்போதும் மக்கள் அந்த அச்சத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை. இரண்டாவது விஷயம், அவர் ஒரு தன்னை ஒரு பௌத்த சிங்கள தேசிய ஆளாக நிலைநிறுத்தி இருக்கிறார். அவர் அப்படித்தான் காட்டியிருக்கிறார். இப்போது கூட தன்னுடைய பதவியேற்பு விழாவிலே அவர் பௌத்த சிங்கள வாக்குகளால் தான் நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன் என்று மிக தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஸோ அது என்ன சொல்கிறது என்றால், தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு அவருடைய வெற்றியிலே அல்லது அதிகாரத்திலே ஒரு பங்கு இல்லை என்பதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதே வேளையிலே தமிழ் முஸ்லீம் மக்களையும் தன்னோடு இணைந்து பயணிக்குமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த மாதிரி நான் ஒரு தனி தமிழ் சிங்கள பௌத்த வாக்குகளால் வெற்றி பெற்றவன் என்று அவர் கூறும்போது, அந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்தை பெரும்பான்மை வாதத்தை நிலைநிறுத்துவதற்கு அவர் முயலக்கூடும், இன்னும் வேகமாக இன்னும் உந்துதலாக அவர் அதை செய்வதற்கு முயற்சிக்கக்கூடும் என்கிற அச்சம் இருக்கிறது. அப்படி அவர் அதை செய்வதாக இருந்தால் வடக்கு கிழக்கிலே சிங்கள குடியேற்றங்கள் வரக்கூடும், இன்னும் அதிகமாக பௌத்த விகாரைகள் வரக்கூடும், அதாவது பௌத்தத்தினுடைய ஆக்கிரமிப்பு அதிகரிக்கக்கூடும், இது மாதிரியான நிலைமைகள் எல்லாமும் வரலாம் என்கிற அச்சம் வந்து இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே அந்த மாதிரியான ஒரு நகர்வை கோட்டபாய மேற்கொள்ளுவாராக இருந்தால் அது தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறையாக வெளியே காட்டப்பட்டு, அதாவது அனைத்துலக மட்டத்திலே ஒரு அடக்குமுறையாக காட்டப்பட்டு, அந்த நடவடிக்கைக்கு எதிராக பன்னாட்டு சமூகத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் தீர்வையோ அல்லது ஒரு விடுதலையோ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்கிற ஒரு பார்வையும் ஒரு தரப்பு அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது.
சரி, இப்போது வந்து இந்த தேர்தலின் பின்னர் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், கோட்டாபய ராஜபக்ச பெரும்பான்மை மக்களின் வாக்குகளால் அவர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டபடியால் இனிமேல் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளோ அல்லது அவர்கள் சார்ந்த தமிழ் கட்சிகள் தமிழ் அரசியல்வாதிகளின் செல்வாக்கோ அவருக்கு தேவையில்லை, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனி செல்லாக்காசு ஆகிவிட்டது என்ற ஒரு கருத்து வந்து பரவலாக சொல்லப்படுகின்றது. இது பற்றின உங்கள் பார்வை என்ன?
அது அந்த அந்த கருத்திலே ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சிங்கள தேசிய மனப்பான்மை என்பது மிக துல்லியமாக வேலை செய்து, தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஆதரவு இல்லாத ஒரு சிங்கள வேட்பாளர் தனித்து வெற்றி பெறலாம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலை புதிதான ஒரு நிலை அல்ல, இதற்கு முன்னரும் இருந்திருக்கிறது. இதே மாதிரி 2005 இந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வரும்போதும் தமிழ் மக்களுடைய பங்களிப்பு அதில் இருந்ததில்லை, அப்போதும் அவர் சிங்கள வாக்குகளால் தான் வந்தார். 2010 அவருக்கும் தமிழ் மக்களிடமிருந்து பெரிய அளவு ஆதரவு கிடைத்ததில்லை, அப்போதும் அவர் சிங்கள வாக்குகள் பெரும்பான்மை சிங்கள வாக்குகள் மூலம்தான் தேர்வு செய்யப்பட்டு வந்தார். அதற்கு பின்னர் வந்த ஒரு தேர்தலிலே தமிழ் முஸ்லீம் வாக்குகள் ஒரு அதிகார மையத்தை கொழும்பிலே தீர்மானிக்கக்கூடியவையாக இருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அந்த நிலைப்பாடு ராஜபக்சக்களை தோற்கடிப்பதற்கு இந்த தமிழ் முஸ்லீம் வாக்குகள் பயன்படுத்தப்பட்டன என்பதாக சிங்கள மக்களிடம் ராஜபக்சக்களால் திரிக்கப்பட்ட ஒரு நிலைமையும் இருந்தது. அதனுடைய விளைவாக இம்முறை சிங்கள மக்கள் மீண்டும் தங்களுடைய அதீத பெரும்பான்மையை ராஜபக்சவுக்கு கொடுத்து அவரை அதிபராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த இதனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், தெற்கிலே கடந்த முறை ஆட்சிக்கு வந்தவர்கள் அல்லது கடந்த முறை அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டவர்கள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால தங்களுடைய கடமையை தாங்கள் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்யாததனுடைய எதிர்விளைவாகவும் இந்த வெற்றி பார்க்கப்பட வேண்டும். வெறுமனே இது பௌத்த சிங்கள மனோநிலையினுடைய உச்சம் என்பதாக மட்டும் நோக்கப்பட முடியாதது. அப்படி நோக்கப்படுவது தவறும் கூட. ஏனென்றால் கணிசமான அளவு யுஎன்பி அதிருப்தியாளர்களும் ராஜபக்சவுக்கு இம்முறை வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் கடந்த முறை ராஜபக்சக்கள் மீது கொண்டிருந்த அதிருப்தி காரணமாக யுஎன்பிக்கும் ஸ்ரீசேனாவுக்கும் வாக்களித்தவர்கள். இரண்டாவது விஷயம், இந்த இந்த தேர்தலின் மூலமாக எப்படி ஒரு பக்கத்திலே பௌத்த சிங்கள தேசியவாத வாக்குகள் திரண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறதோ, அது மாதிரி இந்த பக்கத்திலே மிக தெளிவாக தமிழ் முஸ்லீம் வாக்குகளும் ஒரு திரட்சியாக ராஜபக்சேக்களுக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த திரட்சி கூட தொடர்ச்சியாக இன்னொரு வேட்பாளருக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ராஜபக்சேவனுடைய ஆட்சி காலம் எப்படி நகரப்போகிறது என்பதையும், அடுத்து வரும் போகின்ற வேட்பாளர் எப்படியானவராக இருக்க போகிறார் என்பதையும் பொறுத்து இந்த ரெண்டு பக்கங்களிலேயும் இந்த திரட்சி நிலையிலே மாற்றங்கள் வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்திலே தமிழ் முஸ்லீம் வாக்குகள் இப்படி ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதும், தெற்கிலே சிங்கள வாக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதும் பொது தேர்தலின் போது எப்படி பங்காற்றும் என்பதை பார்த்தால், தமிழ் முஸ்லீம் வாக்குகள் இதே திரட்சியோடு தமிழ் கட்சிகளுக்கும் முஸ்லீம் கட்சிகளுக்கும் போவதற்கான சாத்தியக்கூறுகள் 90% இருக்கின்றன. ஆனால் தெற்கிலே அந்த சிங்கள பௌத்த தேசியவாத வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தல் என்று ஒன்று வருகின்ற போது அதே அளவு தேசியவாத சிந்தனையோடு மஹிந்தவனுடைய தரப்புக்கு மட்டுமே வாக்களிக்கின்ற நிலைமை இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. கணிசமான அளவு ஆசனங்களை ஏனைய கட்சிகள் பெற்றுக்கொள்ளும். அங்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இப்போது சொல்லப்படுகிறது மாதிரி தமிழ் முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் ஒன்றும் செல்லாக்காசாகவோ அல்லது அவர்கள் ஒரு புறக்கணிக்கத்தக்க மாண்டர்களாகவோ இருக்க முடியாது. அது கடந்த ஆட்சியிலேயும் போதும் கூட அது நடந்திருக்கிறது. கூட்டமைப்பினுடைய ஆதரவு இல்லை என்றால் நாடாளுமன்றத்தை வந்து இவ்வளவு காலத்துக்கு கூட இழுத்துக்கொண்டு போயிருக்க முடியாது. மைந்த எப்பவோ இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது நடந்திருக்க முடியும். ஆக இது மாதிரியான ஒரு சூழல் திரும்பவும் வராது என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரியான நிலைமையிலே தமிழ் முஸ்லீம் மக்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை கண்டிப்பாக ராஜபக்சேகளுக்கு வரும்.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் பற்றி குறிப்பிட்டீர்கள். நாடு ஒரு நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி செல்வதாக கூறப்படுகின்றது. கோட்டாபய ராஜபக்சே பதவியேற்றதன் பின்னரான அவரது அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது என்று சொல்லுங்கள்.
இதுவரைக்கும் அது தெளிவான ஒரு பாதையிலே இல்லை. ஆனால் இன்று காலையிலே வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திகள் ஒரு காபந்து அரசாங்கம் உருவாவதற்கான வாய்ப்புகளை அதிகம் எதிர்கூறுகின்றன. ரணில் விக்ரமசிங்கே இன்று மாலை பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. விரும்பியோ விரும்பாமலோ தன்னுடைய பதவியிலிருந்து விலகி ஒரு காபந்து அரசாங்கத்துக்கு வழிவிட வேண்டிய தேவை ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் தான் அந்த அதிகாரத்திலே இருப்பதற்கோ தொடர்வதற்கோ பிரதமராக தொடர்வதற்கோ அல்லது அவர் விரும்புகிற மாதிரி நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு உடனடியாக ஒரு பொது தேர்தலுக்கு போவதற்கோ அவரோடு கூட இருப்பவர்கள் மற்றும் சுதந்திர கட்சியில் இருக்கக்கூடிய இளம் உறுப்பினர்கள் கூட விருப்பம் கொண்டிருக்கவில்லை என்பதனாலும், ரணிலோடு கூட இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் அவற்றின் தலைவர்கள் எல்லோரும் இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சு பதவிகளில் இருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள், ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலும் ரணில் தன்னுடைய பதவியிலே தொடர முடியாமல் வெளியேற வேண்டிய நெருக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறார். அந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு காபந்து அரசாங்கத்தை நியமித்து வருகின்ற மார்ச் மாசத்திலே நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் வரைக்கும் ஒரு காபந்து அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு தான் இப்போதைக்கு ராஜபக்சேக்கள் ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்று தெரிகிறது. இந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே அரசை பொறுப்பேற்று இன்னொரு 9 மாதங்களுக்கு அதை நடத்துவதன் மூலம் இப்போது இருக்கக்கூடிய ஒரு வெற்றி அலையை மழுங்கடிப்பதற்கு அவர்களும் விருப்ப மாட்டார்கள் என்பதனால் அந்த அரசை பொறுப்பெடுக்காமல் ஒரு காபந்து அரசாங்கத்தினுடைய கைகளிலே அதை கொடுத்து விட்டு மார்ச் மாதம் அளவிலே தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஏற்பாடுகள் தான் நடப்பதற்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டும் இருக்கின்றன. எல்லாமும் அநேகமாக அது இன்று மாலைக்குள் தெரிய வரும் நினைக்கிறேன்.
சரி, மிக்க நன்றி பிரேம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil